ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்த்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரமணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாசயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதத்த விதராணி திரிணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்த தயேக சந்தோஹோ ராமானுஜஸ்த சரணௌ சரணம் ப்ரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயாஹ விபூதி சர்வம் எதேவ நியமேன மதன்வயானாம் ஆத்யஸ்தன குலபதேர் வகுளாபிராமம் ஸ்ரீமத் ததங்க யுகளம் பிரணமாமி மூர்த்தினா பூதம் சரஸ்ய மகதாஸ்தய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகி வாஹான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஜமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் யத் பதாம்போருக தியான வித்வத்தாசேஷ கல்மஷஹ வஸ்துதாம் உபயாதோஹம் யாமுனேயம் நமாமிதம் நமோசிந்தியாத்புதாக்லிஷ்ட ஞான வைராக்ய ராசையே நாதாய முனையே அகாத பகவத் பக்தி சிந்தவே அகிருத்ரிமத்த சரணாரவிந்த பிரேம பிரகர்ஷாவதி மாத்மவந்தம் பிதாமகம் நாதமுனிம் விலோக்கிய பிரசீதம் அத்ருத்தம் அசிந்தைத்வா ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய அவதார திருநட்சத்திர மகோத்சவத்தை கொண்டாடி கொண்டு வருகிற இவ்வேளையிலே நிரம்ப மங்களமான விஷயங்கள் கூடியிருக்கிறதுங்கிறது இன்றைய முக்கியத்துவம். சாமான்யமா சுவாதி திருநட்சத்திரம்னு சொன்னால் பெரியாழ்வாருடைய அவதார திருநட்சத்திரம், நரசிம்ம பெருமானுடைய அவதார திருநட்சத்திரம்னு கொண்டாடுறோம். நரசிம்மர் என்னாலே சேராத ரெண்டை சேர்த்து கொடுத்தவர், மனிதனான தன்மையும் சிங்கமான தன்மையும் சேர்ந்து இராது, ஆனால் அது ரெண்டையும் நரசிம்ம பெருமான் சேர்த்தார். கழுத்துக்கு மேல சேவிச்சோம்னால் சிங்க உருவத்திலேயும் கழுத்துக்கு கீழே மனித உருவத்திலேயும் ஸ்ரீமன் நாராயணன் தூணுக்கு நடுவில் இருந்து ஆவிர்வவித்தார். நரசிம்ம தனு ரகௌணி என்று கூறத்தாழ்வான் சாதிக்கிறார். ஆக இன்னைய தினம் சுவாதியா இருக்கிறதுனாலே மூன்று வெவ்வேறு காலங்களில் எழுந்தருளியிருந்த மூன்று மகாச்சாரியர்களை பற்றி சேர்த்து என்னன்னு பார்ப்போம். சேர்த்தவர் நரசிம்ம பெருமான், அதை போல நாமும் மூணு பேரை பற்றி சேர்த்து அனுபவிப்போம். இந்த திவதேசத்தில் அந்த மூவருக்குமே சம்பந்தம், நாதமுனிகளுக்கும் யாமுன முனிகளுக்கும் ராமானுஷ முனிக்கும் மூன்று முனிவர்களுக்குமே பெருமை இருக்கிற க்ஷேத்திரம். சாதாரணமா இந்த மூன்று முனிகளை முக்கியமாக பற்றினதுதான் ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயம். காட்டுமன்னார் கோவில் வீரநாராயண பெருமாள் அவர் அனுகிரகத்தாலே இந்த சம்பிரதாயம் நன்கு வளர்ந்துள்ளது. எந்த ஒரு சம்பிரதாயம் நன்னா வளரணும்னால் அதை பிரச்சாரம் பண்ணக்கூடிய பிரமாதாக்கள் ஆச்சாரியர்கள் நிரம்ப இருக்க வேண்டும், அவர்களும் கருணையே உருவானவர்களாக இருக்க வேண்டும். ஒருத்தர் தான் நிறைய விஷயத்தை கற்று வைத்துக் கொண்டு அது ஆருக்கும் கொடுக்க மாட்டேன் என்றால் பலரும் அதனால் பயன்பட மாட்டார்கள். ஒரு வீரான தேவி இருக்கு, எங்க பக்கத்தில் ஏரி இருக்குன்னாலும் அந்த ஏரியினுடைய மதகுகளை மூடி வைத்து விட்டால் அது பாசனத்துக்கு எந்த ஊருக்கும் போகாது. மதகுகளை திறந்து விட்டால்தான் அது எல்லா இடத்துக்கும் போய் சேரும். அதை போல நம்ம ஆச்சாரியர்களுக்கு பெருமை, தங்களிடத்தில் இருக்கிற மதகுகளையெல்லாம் திறந்து விட்டு அவர்களுடைய கருணை ஞானம் பக்தி வைராக்கியம் ஆகிய அனைத்து நம்ம எல்லாரையும் வந்து அடையும்படி பண்ணி வச்சிருக்கார்கள். எங்கோ இமாச்சலத்திலே பனிப்பாறைகள் எல்லாம் உருகுகின்றன. ஆனா அந்த ஜலத்தை எது வரைக்கும் நம்ம பார்க்கணும்? லக்ஷ்மணபுரியின்னு நீங்க லக்னோங்கிற அளவுக்கு அந்த இடத்துல ஓடுறது, கான்பூர் பக்கத்துல ஓடுறது, அலகாபாத்ல ஓடுறது, கொல்கத்தாவுக்கு கீழே போய் கடலோட சங்கமிக்கிறது, இதுக்கும் எங்கேயான இமாச்சலத்தில் இருக்கிற பனிப்பாறைக்கும் சம்பந்தம் இருக்கா? எத்தனை மைல் தொலைவு, ஆனா அங்க இருக்கிற பனிப்பாறை உருகித்தினால் அப்ப இத்தனை பேர் அந்த ஜலத்தை கொண்டு ஆனந்தப்படுறோம். அதை போல இங்கோ இருக்கிறார் பகவான். அவருடைய திருவுள்ள எப்போதுமே பக்தர்களை நினைச்சு உருகுகிறது. ஆனா அந்த உருகினத்தை நாம் அளவுக்கு கொண்டு சேர்க்கறதுக்கு இத்தனை தூரம் நதி ஓடினா தான் நடக்கும். அதுக்காகத்தான் ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அவர்கள் இருந்ததுனாலதான் ஒத்தொத்தரா அந்த உருக்கம் கருணை மாறி மாறி கீழ் நோக்கி வந்துட்டே இருந்தது. விகாகே தீர்த்த பகுலாம் சீதலாம் குரு சந்ததின்னு வேதாந்த தேசிகன் ஒரு வாக்கியம் அருள் செய்கிறார். நம்ம ஒரு பெரிய நதியில இறங்க போறோம்னாலும் ஏரியில குளிக்க போறோம்னாலும் அதனுடைய படித்துறை ரொம்ப முக்கியம். திடீர்னு குதிச்சுட முடியாது, ஆழம் தெரியாது, எங்க இறங்கணும் ஏறணும் தெரியாது, படித்துறை அதுதானே கட்டி வச்சிருக்காங்க. அது போல பகவானுடைய கருணைங்கிற பெரிய ஏரி கடல், அதுல இறங்கி நாம தீர்த்தமாடணும்னால் படித்துறை மூலமாகத்தான் இறங்கப்பட்டது. அந்த படித்துறை தான் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்கள். அவர்களுக்கு ஆழ தெரியும், பகவான் என்ன செய்வார் என்ன செய்ய மாட்டார், நாம் எப்படி நடந்துக்கணும் என்ன தெரியும். அதனால அவர்கள் மூலம் நம்ம பெருமானை அணுகினோமானால் அப்ப எளிதில் அவர் நமக்கு அனுகிரகிக்கிறார். அந்த அனுகிரகம் நம்ம வரைக்கும் சுலபத்தில் வந்து சேர்ந்துள்ளது. இது உண்மை. இந்த விஷயத்தை நாம பல முகங்களால் பார்க்கலாம். நாதமணிகள் மூலமா நமக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஆழவந்தார் மூலமா வந்தது, அதுக்கப்புறம் ராமானுஜர் மூலமா வந்தது, அஸ்மத் ஆச்சாரிய வரையன்தான்னு அடியனுடைய ஆச்சாரியர் வரைக்கும் இந்த கருணை பிரவாகமா ஓடிக்கொண்டே வந்திருக்கிறது. அப்ப இவர்களுக்கெல்லாம் முன்னாடி நாதமுனி யாமன முனி ராமானுஜ முனிவருக்கு முன்னாடி இந்த கருணை எங்க இருந்தது? சடகோப முனியின் இடத்துல இருந்தது. அவரிடத்திலிருந்துதான் நாதமுனிகளுக்கே வந்து சேர்ந்தது. இப்ப முதல் ஒற்றுமை என்னன்னு பார்ப்போம். சுவாமி நம்மாழ்வாருக்கும் இப்ப நம்ம பார்க்க வேண்டிய இந்த மூணு பேருக்குமே நேரடியான சம்பந்தம். ஏதோ ஒரு விதத்துல பார்த்திருந்தான் பிரத்யக்ஷமா நம்மாழ்வார் இவர்கள் மூவருக்குமே சேவை சாதித்து ஏதோ ஒரு ஆணை இட்டு இருக்கிறார். இப்ப நம்ம வந்திருக்கிறது நாதமுனிகள் உற்சவத்திற்கானே, அவருடைய பேரங்கிறதுனாலே யாமுனாச்சாரியர் சேர்த்து தான் அனுபவிக்கணும். ரெண்டு பேருக்குமே இதுதான் அவதார ஸ்தலம். அதோட கூட ராமானுஜருடைய 1000வது திருநட்சத்திர மகோத்சவமாக இந்த வருஷம் விளங்குகிறது. 1017 சுவாமி அவதரித்தார். அப்படின்னா 2016 2017 வரை 1000வது ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் தான் இருக்கணும். அதனால நாதமுனிகள் யாமுன முனிகளுக்கும் ராமானுஜ முனிக்கும் என்ன சம்பந்தம் ஒற்றுமை இருக்குங்கிறதையும் சேர்த்து பார்த்துருவோம். நம்மாழ்வாரோடைய மூவருக்கும் நேரடி தொடர்பு என்ன ஒரு விஷயம் இப்ப விண்ணப்பம் பண்ணேன், அது எப்படின்னு நீங்களே யோசிச்சு பார்க்கணும். நாசமுனிகள் யாமர முனிகள் ராமானுஜ முனிகள் இந்த மூணு பேருக்கும் சடகோப முனிக்கும் என்ன சம்பந்தம்? மூணு பேருக்கும் ஒரு வகையில் பிரத்யட்சமா நம்மாழ்வார் சிவசாயத்திருக்கார். அது எப்படின்னு பார்ப்போம். அடியை மட்டுமே இப்ப சொல்லிட்டு இருக்க இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு 10 விஷயம் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10, 3, 30 சேர்ந்து ஏன்னா ஒத்தத்தை பத்தி சொல்லணுமே, நாதமுனிகளை பத்தி, யாமன முனியை பத்தி, ராமானுஜ முனியை பத்தி. அப்ப 10, 3, 30 விஷயம் இப்போ நீங்களே யோசிச்சு யோசிச்சு ஞாபகத்துக்கு கொண்டு வரணும். அப்படியே கூட சொல்றேன், இருந்தாலும் உங்களுக்கு தெரியாதது ஒண்ணுமே இருக்க போறது இல்லை, அனைத்தும் தெரிந்ததுதான். ஆனா இந்த மாதிரி மூணு பேருக்கும் ஒரு ஒப்புமை இருக்கு அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியாத இருந்திருக்கும். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு பிரத்யட்சம் எல்லாரும் அறிந்த விஷயம். நாதமுனிகள் ஆழ்வார்த்த நகருக்கு எழுந்து ஓடினார். 12,000 தடவை கண்ணனின் சிறுத்தாம்பு உரு சொன்னார். உடனே சுப்பிரியதராய் சுப்பிரசன்னராய் நம்மாழ்வாரே நாசமுனிகளுக்கு முன்னாடி தோன்றினார். அவரிடத்துல 4000 போஷணங்களையும் பெற்றார். இந்த சரித்திரம் எல்லாரும் அறிந்தது. அப்ப நாசமுனிகளுக்கு நம்மாழ்வார் பிரத்யட்சமாயிருக்கிறது. சாதாரணமா இந்த அனுபவம் எல்லாருக்கும் கிடைக்காது. நாம எல்லாம் என்ன முயற்சி பண்றோம்னா, விக்கிரக ரூபத்தில் இருக்கிற ஆழ்வார் ஆச்சாரியர்களை சேவிச்சுடுவோம், ஒரு பிரதிம வடிவத்தில் இருக்கிற பகவானை சேவிச்சுடுவோம். ஆனா அதுக்கு மேல நம்ம கண்ணு முன்னாடி மகமும் சதயமா பெருமாள் வருவரான்னு கேட்டால் அவ்வளவு பாக்கியம் நம்ம பண்ணல. முதல்ல அது கலியுகத்திலேயே அந்த பாக்கியத்துக்கு வழி இல்லையோட்டான். ஏன்னா கலியுகத்தில் பகவானுடைய அவதாரங்களே கிடையாது. பாருங்கள், கிருதயுகம் திரேதாயுகம் துவாபரயுகத்தில் அவதாரங்கள் உள்ளன. ஆனா கலியுகத்திலும் உள்ளது, கலியுகத்திலும் இருக்கு. அர்ச்சாவதாரம் அர்ச்சாவதாரம்னு பேர். அர்ச்சான்னா என்ன, அவதாரம்னா என்ன, அவதாரம்னா இறங்குதல். மிக உயர்ந்த ஸ்தானத்திலிருந்து இறங்கினோமானால் அது அவதாரம். அர்ச்சா என்று சொன்னால் பிரதிமை என்று பொருள், பொம்மை. ரொம்ப சுலபமான தமிழில் சொன்னோம்னா அர்ச்சான்னு சொன்னா பொம்மை, பிரதிமை, விக்கிரகம். அவதாரம்னு சொன்னால் விக்கிரக ரூபத்தில் பகவான் இறங்கி இருக்கிறார். மனசுல வச்சிருக்கோம், அவர் இறங்கி வர்றார். எந்த ரூபத்தில், நடமாடுகிற ரூபத்தில் இல்லை, அதுவும் இறங்கிறது தான் விபவ அவதாரம்னு சொல்லுவோம். பாருங்க, அப்படின்னா ராமனா இறங்கியிருக்கார், கண்ணனா இறங்கியிருக்கார், நரசிம்மனா இறங்கியிருக்கார். அர்ச்சாவதாரம்னு சொன்னோம்னால் விக்கிரக ரூபத்தில் இறங்கியிருக்கார். அப்ப நம்மால கலியுகத்துல சேமிச்சுக்க முடிஞ்சது விக்கிரக ரூபத்தில் இருக்கும் பெருமானை. அதுவும் அவர் இறங்கினது தாழ்ந்தவர்களுக்கு நடுவிலே, குறப்படாம இறங்குவேன், உங்களை தூக்கி விடுறதுக்காக இறங்குறேன்னு சொன்னார். அது அச்சாவதாரம். அதை போல இப்ப நாம சேமிச்சிருக்கிறது அப்படித்தான். ஆனா நம்மாழ்வார் நாசமுனிகளுக்கு பிரத்யக்ஷம்னு சொல்லச்சே விபவாவதாரமாகவே பிரத்யக்ஷம் ஆயிருக்கார். அப்படின்னா நகமும் சதைமோடு பேசுகிறார் போதே நாசமுனிகளுக்கு திருமேனியோட தேவைச்சிருக்கார். அதுலயும் நீங்க ரெண்டு விதமான கருத்து சொல்லலாம். இப்ப ஆழ்வார்த்தில நம்மாழ்வார் எப்படி எழுந்து கொண்டிருக்காரோ அந்த திருவுருவமே நாசமுனிகளுக்கு முன்னாடி தோசி இருக்கும். நகமும் சதையுமான உருவமா இருந்திருக்காது. ஆனா அதுல இருந்து அமானுஷ்யமான குரல் மட்டும் வந்திருக்கலாம். நீங்க தான் யோசிப்பாங்க எப்படி நடந்திருக்கலாம். ஏன்னா நம்மாழ்வார் நாசமுனிகளை பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. 4000 பாசரங்களை நம்மாழ்வார் வாய் திறந்து ஓதி இருக்கார். அப்படி சொல்லியிருக்கணும்னா எத்தனை நேரம் பிடிக்கும். வேகமா தேவாகாலம் பண்ணாலே 15-16 மணி நேரம் நிச்சயம் ஆகும். அது இல்லாம அதைய சொல்றது மூச்சே விடாமல் எழுந்திருந்தே போகாமல் வரிசையா சொன்னோம்னா கூட சொல்லியிருக்க முடியாமல். ஏன்னா சடகோபன் நம்மாழ்வார் பெரிய யோகி, நாதமுனிகளும் ரொம்ப பெரிய யோகி. எப்படி அவர்களா யோகிகளா இருந்திருக்காளோ நம்மாட்ட நடுவு நடுவு எழுந்து போனங்கிற தேவையில்லை. அதனால வரிசையாவே சொல்லிருக்கலாம். இப்ப ஒரு சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கண்ணன் கீதாச்சாரியர் 700 ஸ்லோகத்தை அர்ஜுனனுக்கு சொல்லலையா? பாழ்வார்த்தையாவது யாரு ரெண்டு பக்கம் பழுத்து அடிக்கணும் சண்டை போடணும்லாம் காத்துட்டு தாராளமா அவளுக்கு நிறைய நேரம் இருந்திருக்கும். நம்ம ஆழ்வார் நாசமுனிகளுக்கு நிதானமா உபதேசம் பண்ணிருக்கலாம். ஆனா குருக்ஷேத்திர போர்ல ரெண்டு பக்கம் நிற்கிறாரு. எப்ப முதல் அம்பு விழணும்னு காத்துட்டு இருக்கே 700 ஸ்லோகம் கேட்டுருக்காரு. அப்படின்னா ரொம்ப வேகமா ஒரு கருத்து பரிமாற்றம் நடந்திருக்கணும். என்னென்ன பாசனங்கள் இருக்கோ அது இவர் புத்தியிலேருந்து அவர் புத்திக்கு நொடி பொழுதில் நிமிஷ பொழுதுல போய் சேர்ந்துருக்கணும். அந்த மாதிரி போகுமான சக்தி இருக்கவாள். யோகிகள்ங்கிறதுனால அத்தனை வேகமா இருக்கிற சக்தி இருக்கு. இப்ப உங்களுக்குள்ளே பாருங்க, பேசித்தான் உன்ன புரிய வைக்கணுங்கிற தேவையில்லை. இப்ப உங்களுக்குள்ள நல்ல புரிதல் இருந்ததுனால கஞ்சாட காட்டியே சில விஷயத்தெல்லாம் புரிஞ்சு நோக்க மாட்டோம். இப்ப உபன்யாசத்திலேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்க, அது ஒத்தர் இன்னொருத்தருக்கு எதிரான சொல்லணும்னால் அந்த விஷயம் வரைக்கு சட்டுன்னு கஞ்சாட காட்டிப்பார். காட்டினா உடனே யாருக்கு இவர் ஜாட காட்டுறதோ அவர் புரிஞ்சு விடுவார். நமக்கு ரெண்டுமே புரியாது. இவர் எதுக்கு ஜாட காட்டுறா, அவர் எதுக்கு பார்த்து சிரிக்கிறார் தெரியாது. அப்ப அது அவளுக்குள்ள தெரிஞ்ச விஷயம் இல்ல. அவர்களுக்குள்ள தெரிஞ்சதா இருந்ததுன்னா சட்டுன்னு புரிஞ்சு விட போறார். அதை போல இப்ப நம்மாழ்வாருக்கும் நாதமுனிகளுக்கும் ஒரே இலக்கு ஒரே குறிக்கோள் இருக்கு. நாதமுனிகளுக்கு 4000 வாங்கிடணும்னு குறிக்கோள், நம்மாழ்வாருக்கு 4000 கொடுத்துடணும்னு குறிக்கோள். இந்த ரெண்டுத்துல ஒத்தருக்கு அது இல்லைனாலும் உன்னை பிடி என்னை பிடிங்கதான் ஆகும். ஏன்னா அழியனுக்கு ஒண்ணு வேணும், ஆனா கொடுக்கறவங்க கொடுக்க தயாரா இல்லை. வாங்கறதுக்குள்ள போறோம்னு அழு. ஒருத்தர் கொடுக்கறதுக்காக வந்துட்டார், வாங்கறவர் தயாரா இல்லை, அப்ப கொடுக்கறதுக்குள்ள போறோம்னு அழு. இங்க சடகோப முனிவருக்கும் கொடுப்பதில் இருக்கும், நாசமுனிகளுக்கும் வாங்குவது விருப்பம். அதனால ரெண்டு பேருக்கும் குறவில்லாத உடனே பரிமாற்றம் ஏற்பட்டு விட்டது. இப்படி சுவாமி நம்மாழ்வார் பிரத்யக்ஷமாய் என் நகரும் சதையுமாக கூட தன்னுடைய திருவாய் மலர்ந்து நாசமுனிகளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். இது முதல். அது போல ஆழம்தான் இருக்கீங்கன்னு பிரத்யட்சம் உண்டான், ராமானுஜருக்கு இங்கான பிரத்யட்சம் உண்டான். முதல்ல ராமானுஜர் விஷயம் சொல்றேன், கொஞ்சம் மாற்றி பிரத்யட்சம். எப்படி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு விக்கிரக ரூபத்துல பிரத்யட்சமானாரோ, அதே போல ராமானுஜர் நம்மாழ்வாருக்கு விக்கிரக ரூபத்துல பிரத்யட்சம் ஆயிட்டார். அந்த சரித்திரம் மதுரையாழ்வார் காலத்தில் நடந்தது. பவிஷ்யத் ஆச்சாரிய விக்கிரகம்னு கேள்விப்பட்டிருக்கு. இன்னைக்கு ஆழ்வார்த்து நகரி சேவைக்கு போனோம்னால் அங்க இருக்கிற ராமானுஜருடைய சந்ததி இது, பவிஷ்யதாச்சாரியர் சந்ததியின் திருநாமம். அங்க இருக்கிற ராமானுஜர் திருவேணிக்கு பவிஷ்யதாச்சாரிய விக்கிரகம்னே திருநாமம். பவிஷ்யத்துனா வருங்காலம்னு அர்த்தம், வருங்காலத்து ஆச்சாரியர் என்னதான் ராமானுஜருக்கு பேர் கொடுத்திருக்காங்க. வருங்காலத்துக்கு ஆச்சாரியரா, அவசரித்து 1000 வருஷம் ஆச்சுங்கிறி, இப்ப போய் வருங்கால ஆச்சாரியர் தானா, வருங்காலத்துக்கு அவரை பத்தினா தான் மோட்சம் போக முடியும். அதனால நிச்சயமா வருங்காலத்துக்கு ஆச்சாரியர். ஆனா இந்த பேர் அவருக்கு எப்ப வந்ததுனால, நம்மாழ்வார் வாழ்ந்திருந்த காலத்தே அவருக்கு வருங்காலம் தானே ராமானுஜருடைய காலம். ஆழ்வார் காலத்திலேருந்து 4000 வருஷம் கழிச்சு தான் ராமானுஜர் அவதரிச்சிருக்கார். அதனால நம்மாழ்வாரை பொறுத்தவரை வருங்கால ஆச்சாரியர் ராமானுஜர். ஆனா அப்படியே உட்குடல் அவர் இத போல அவதரிக்க போகிறார்ங்கிறத தன் கண் முன்னாடி காமிச்சிருக்கார். திருக்குறூர் ஆழ்வார் திருநரை தாமிரபரணி நதிக்கரையில இருக்கிற ஊர், அதான் ஆழ்வாருடைய அவதாரத்தால். மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார் ரொம்ப நெருக்கமானவர், இவர் சிஷ்யர், அவர் ஆச்சாரியர். நம்மாழ்வாருடைய காலம் முடியும் போது அவர் தன் பாசரங்கள் எல்லாம் பாடி குடிச்சுட்டு ஸ்ரீ வைகுண்டத்தை அடைய போகிறார். அப்ப மதுரகவி ஆழ்வாருக்கு ஒரே வருத்தம், உங்க விட்டு பிரிஞ்சு நாம் எப்படி தவிப்போமே, லோகத்தில் எப்படி இருப்போம். கவலைப்பட வேண்டாம், நம்ம விக்கிரகத்தை உமக்கு எழுந்துருட பண்ணி கொடுக்குறோம். இது ரொம்ப நாளா இருக்கிற வழக்கம். யாருமே நகமும் சேதையுமா கூடவே இருப்பார்னு சொல்ல முடியாது, கிடந்துட்டு உடம்பு. இப்ப நம்ம வீட்டுல இருக்கிற அப்பா அம்மா எல்லாம் கிளம்பினா என்ன பண்ணி வச்சுக்கிறோம், படம் எடுத்து மாட்டி வச்சுக்கணும். அதை பார்த்து பார்த்துட்டு இருக்கிறச்சு அவர் நல்ல விஷயம் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வரணும், வெச்சதெல்லாம் ஞாபகம் வரக்கூடாது. இப்படிதான் இருக்கணும் உலகத்துல. ஆனா எது ஞாபகம் வர போறதுன்னு தெரியாது. அவர் நம்ம என்ன சொன்னாலும் குற்றம் கண்டுபிடிச்சிருக்க கூடாது. எப்ப பரமரித்தாரோ அத்தோட அவரிடத்துல இருக்கிற எல்லாத்தையும் மறந்துட்டு நமக்கு என்ன நல்லது பண்ணியிருக்காரோ, நல்லது சொல்லியிருக்காரோ, அதை மட்டும்தான் நினைவில் பட வேண்டும். இப்ப புகைப்படம் இருக்கு, இதுக்கு முற்காலத்துல என்ன பண்ணிருப்பா, சித்திரம் வரைஞ்சி வச்சிருந்துருப்பா. அல்லாரு வரையறதுன்றது ரொம்ப நாளா இருக்கும் இல்லையா. அப்ப அந்த போல சித்திரத்துல படம் வரைஞ்சி வச்சிருப்பா. எங்க பார்த்தாலும் இப்ப எல்லாருக்கும் பிடித்த பெருமாளை படம் பிடிச்சு வச்சுக்கிறது. ஏன்னா போக முடியல ஒருத்தருக்கும் எங்கேயும் போ, அங்கங்க உற்சவமா நடக்கிறது. ஆனாலும் அவாவா படம் பிடிக்கிறவா வலைத்தளத்தின் மூலம் எல்லா இடத்துக்கும் போட்டு விட்டுறாரு. அப்ப அதுலயே நாசமணிகளை தெரிஞ்சாச்சு, அதுலயே ஆழமந்தாருக்கு பிரசாதமே சமர்ப்பிச்சாச்சு. நம்ம இனிமே தான் முந்திரி விருப்பு திராட்சைன்னா ஒருவேளை அந்த உபகரணத்தின் முன்னாடி வச்சிருமோனுமோ, அது மூலமாகவே நாசமணிகள் ஆழமந்தாலும் ஏற்று படணுமோ. அந்த அளவுக்கு முகநூல் வளர்ந்து விட்ட காலம். முகநூல் முகநூல் இப்ப இங்க உற்சவம் நடந்ததுன்னா இங்க இருக்கிற நாம வாசல் எழுதி பெருமாளை தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி எங்கேயான 2000 மைலுக்கு அண்ணன் தத்துவத்தை சேர்ந்துருப்பாரு. எப்படி தெரிஞ்சு இங்க நடந்தது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னா, இங்கே இருக்கிறவா கையிலேயே எல்லாத்தையும் வச்சிருப்பா, சட்டு சட்டுன்னு படம் எடுத்துருவா, உடனே உடனே அனுப்பிச்சு விட்டுருவா. இதுல நமக்கே கொஞ்சம் தொந்தரவா இருக்கும். இப்படி பெருமாளை ஏற்றாதான் நம்ம சேவிக்கிறோம்னா குறுக்கு 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 எல்லாரும் இந்த கையில வச்சு எடுத்துட்டே இருப்பா. இதைத்தான் நம்ம பார்க்கணும். பெருமாளை சேவிக்கவே முடியாது. நாதவர் எழுந்திருப்பார், ஆழவந்தார் எழுந்திருப்பார், அவா முகமே தேவையானது. இப்ப குறுக்கு குறுக்கு அது சின்னதா இருக்கா கூட தேவை, அது இப்ப பெருசு பெருசா இருக்கா அப்படியே வச்சு மறந்துட்டான். திருவாராதன காலத்துல மட்டும்தானே 16 உபசாரங்களில் பகவானுக்கு கண்ணாடி காட்டுறது வழக்கம். இவன் எதுக்கு திருவாராதனமே இல்லாத காலத்துல இத்தனை கண்ணாடி கிடையாது, இந்த ஒரு கண்ணாடி காட்டி பழக்கப்படுறோம். படி எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த பழக்கம் நமக்கு வேண்டாங்கிறதுக்காக நின்றுருக்கேன். ஏன்னா உள்ளத்தில்தான் பெருமான சித்திரம் எழுதிக்கணுமே தவிர இந்த சித்திரத்தினால லாபம் இல்லை. அப்படி இல்லையே திரும்ப திரும்ப தெரிவிக்கணும்னா திரும்ப திரும்ப வாங்குவோம். வந்தா தானே திட்டதேசம் நன்னா இருக்க போகுது. நாம ஒவ்வொரு நாளும் வர வர பெருமான ஆனந்தப்பட போகிறார். அதனால அந்த நாள் வேறு, இந்த நாள் வேறு. வரும் காலத்துல நான் எப்படி உங்க விட்டு பிரிஞ்சிருக்கேன் மதுரையாழ்வார் பிரார்த்திக்கிறார். அதற்கு நம்மாழ்வார், நீர் தாமரபரணி ஆற்ற கரைக்குவோம், ஆற்றில இறங்கும், தண்ணீரை நிறைய எடுத்துக்கொள்ளும், அந்த தகனதான் காய்ச்சும், அதுலேருந்து விக்கிரகம் வரும், அந்த விக்கிரகத்தை நீர் எழுந்தோட பண்ணிக்கணும்னு சொல்லிட்டார். அதை போல முதல் ஆச்சதார். ஆனா நம்மாழ்வார் விக்கிரகம் வரல. நம்மாழ்வார் விக்கிரகத்துக்கு பிறகு ராமானுஜருடைய திருமேனி உருவாகிறது. அந்த திருமேனி உருவாகவே மதுரவியாழ்வார் பார்த்து நம்ம ஆழ்வாராட்டமே இல்லையே, மே இவரை யாருமே இவருக்கு அடையாளம் தெரியாது. 4000 வருஷம் கழித்து அவதரிக்க போறார். அப்ப அதுக்கு முன்னாடி இவர் ஆறுன்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. இவர் ஆறுங்கிறத நம்மாழ்வாரிடத்திலேயே பிரார்த்திக்கிறார். அப்ப ஆழ்வார் சொல்றார், இவர் தான் பவிஷ்யத் ஆச்சாரியர், வருங்காலத்துக்கு இவர் தான் ஆச்சாரியராக இருக்க போறார். சடகோபமுனி ராமானுஜ முனியை பத்தி ரொம்ப தெளிவா தரிச்சிட்டார். அதுதான் முதல்ல தோன்றிய விக்கிரகம். அப்ப நம்மாழ்வார் விக்கிரகத்துக்கும் முன்னாடி தோன்றினது ராமானுஜ விக்கிரகம். இன்னும் நம்மாழ்வார் நகமு சதையுமா இருக்கார், விபவ தசையில எடுத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா பிரத்யட்சமா எடுத்து கொண்டிருக்கும். ராமானுஜருக்கு நம்மாழ்வாருக்கும் பிரத்யட்ச சம்பவித்து விட்டது. ஆனா ராமானுஜர் இப்ப விக்கிரகம் இருந்தார், அவர் உயிருடன் விபவாவதாரத்தில் இல்லை, ராமானுஜர் விக்கிரக ரூபத்தில் இருந்தார், நம்மாழ்வார் விபவ ரூபத்தில் இருந்தார். ஆனா ஏற்கனவே அடிக்க விண்ணப்பம் பண்ணது நம்மாழ்வார் விக்கிரக ரூபத்தில் வாய் திறந்து பேசிருந்தார், நாசமுனிகள் பிரத்யட்சமா விபவ ரூபத்தில் இருந்தார். அந்த பிரத்யட்சம் அப்படி நடந்தது, ராமானுஜருக்கு பிரத்யட்சம் எப்படி ஏற்பட்டது, அந்த விக்கிரகம் தான் இன்னைக்கு நம்ம ஆழ்வார் தந்தை சேவிக்கிறது. முதல்வெளி ஆழ்வாருக்கு ரொம்ப திருப்தி. வருங்காலத்து ஆச்சாரியர் இருக்கட்டும், அடியுடைய நிகழ்காலத்து ஆச்சாரியரை பத்தி வழி சொல்லணும். நீர் புறப்பு போயிட்டா என்ன பண்றதுன்னு தெளிச்சிருக்கேன்னா, ரெண்டாம் தரம் போய் ஆட்சி நீரை காய்ச்சு போனார், திரும்ப கொண்டு வந்து ஆட்சி நீரை காய்ச்சினார். அப்ப தேவர் நம்ம ஆழ்வாருடைய திருமணி தோன்ற அதைத்தான் இன்னைக்கு நம்ம ஆழ்வார் தந்தைகளில் சேவிச்சிருக்கோம். அப்ப ரெண்டாவது தோன்றிச்சு நம்மாழ்வார் திருமேனி, முதல்ல தோன்றியது ராமானுஜருடைய திருமேனி. பவிஷ்யதாச்சார்த்த வரஸ்வரூபம் சந்தர்சயாமாச தம் காரிசூனும் சரணம் பிரபத்தியன் ஸ்லோகம். காரிசூனுங்கிறவர் தான் காரிமாறன் சடகோப நம்மாழ்வார், அவரை வணங்குகிறோம். என்ன வருங்காலத்து ஆச்சாரத்தில் நமக்கு கோடி காட்டி கொடுத்தவரும் தெரியும், 4000 கொடுத்துட்டார். ஆராதிக்கிறதுக்கு ராமானுஜ விக்கிரகத்தையும் கொடுத்துட்டார். அப்ப அந்த காலத்திலேருந்து நம்மாழ்வார் காலத்திலேருந்து ஆழ்வார்த்தினரில் எழுந்துருளிக்கிற ராமானுஜ விக்கிரகம் உள்ளது என்றால், நாம் சேவிக்கிற அனைத்து விக்கிரகங்களிலும் ரொம்ப பழமையா முதல்ல ஸ்தாபிக்கப்பட்டது அதுவாக தான் இருக்கணும். ஏன்னா சீவரும்புதூருடைய விக்கிரகம்னா அது அவர் காலத்தில் ஏற்படுத்தப்பட்டவர். முதலியாண்டானுடைய திருக்குமாரே கந்தாடையாண்டான், அந்த திருக்குமார் தான் எழுந்துருளப்பட்டிருந்தார். அப்ப 1000 வருஷம் தான் ஆச்சு. ஆனா இப்ப நீங்க சொன்ன பவிஷ்யதாச்சார விக்கிரகம் 5000 வருஷம் எடுத்திருக்கு. அப்ப முத முதல்ல இந்த லோகத்துல தோன்றிய ராமானுஜ விக்கிரகம் நம்மாழ்வாருக்கு பிரத்யட்சம். நம்மாழ்வார் ராமானுஜன் நேரடி தொடர்பில் இருந்திருக்கார். நாதமுனிகள் பிரத்யட்சம் பார்த்துட்டோம், ராமானுஜருடைய பிரத்யட்சம் பார்த்துட்டோம். ஆழவந்தாருக்கு பிரத்யட்சம் உண்டானால் ஆழவந்தார் காலக்ஷேப கோட்டியில திருவாயுடையை அப்படி அர்த்தத்தோடு அனுபவிச்சு சுருள் வர. அப்ப ஒரு பாட்டு வந்தது, கெடுமிடராயெல்லாம் கேசவாயின்ன நாலு பொழிவினை செய்யும் கூற்றின் தமர்களும் குறுகவில்லார் திருவனந்தபுரம் அனந்தபத்மநாத சுவாமி. அவரை பத்தி நம்மாழ்வார் பாடியிருக்கிற 10வது 2 திருவாயுமொழி பாஷம், அந்த பாஷத்தினுடைய அர்த்தத்தை ஆள வந்தார், தன் சிஷ்யர்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறார். அப்ப அப்படியே பாட்டை சொல்லே வரைச்சு நம்மாழ்வாரே தன் முன்னாடி நின்று அந்த பாட்டை சொல்றாமல் இருக்கு. அது ஒரு ஆணை திறப்பிக்கப்படுகிறது, அந்த ஆணை தனக்கே கொடுக்கப்பட்டாப்பிலே ரீங்கரிக்கிறாப்பில் ஆளுந்தார்னு தோணுது. நடனினோ நபர்கள் உள்ளி நாம் உமக்கரையே சொன்னோம், நீங்க தெரிஞ்சுக்கும்படி இப்ப நான் சொல்றேன். நடனினோ எழுதுகோ நடந்தோம் பாட்டு சேவாதானம் பண்ணிட்டு இருக்கோம், நடனவர்கள் உள்ளி நாம் உமக்கரையே சொன்னோம் வேகமா சொல்லிச்சிருவோம். ஆனா இவர் அர்த்தம் இருந்துட்டு இருக்காரு, நிறுத்தி அவரோ சொல்றாப்புல இருக்கு. நடனினோ நபர்கள் உள்ளி நாம் உமக்கரையே சொன்னோம், நீர் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன், எழுதுறோம் நடந்துப்போம் அப்படி நம்மாழ்வார் கண்ணாடி தோச்சி ஆழவந்தார் நிஜமாவே தனிச்சு போய் எழுந்து கொண்டார். யாரோ நம்மாழ்வார் எழுந்துள்ளி நமக்கு பிரத்யட்சமா ஏதோ ஆணையிடுறாரு என்னன்னு கேட்டால், உடனே புறப்பட்டு திருவனந்தபுரத்திற்கு போம், என்னுடைய பக்தர்கள் சிஷ்யர்கள் யார் இருந்தாலும் அவர்களெல்லாம் திருவனந்தபுரத்துக்கு போகணும், கடைத்தலை சீக்க பெற்றால் கழுவினை களையலாமே. அந்த எதிர்மாருடைய திருமுன்பே போய் நாம தொடக்கம் வைத்து பெருக்குவோம் இருக்கு. அந்த பெருக்கிற பெரிய சேங்கியத்தை தான் அனந்த பத்மநாப சுவாமிக்கு பண்ண சொல்றார். கடைத்தலை சீத்தல் என்னால் பெருக்குதல், அந்த பெருக்கினால் அதை அழகிடுதல் சம்பிரதாயத்தில் சொல்லுவார். சிறு அழகிடுதல்னா பெருக்குதல், பெருக்கிட்டா அழுப்பு இருக்கிற இடத்துக்கு அழுப்பு இல்லாத இடத்துக்கு வித்தியாசம் தெரியும். அதை போல அந்த பெருமாள் பெருமை நாம கைக்கிற பண்ணோம்னால் நம்முடைய அனாதிகார பாபங்களும் பெருக்கப்படும். அது ஒண்ணுமே இருக்காது, அதை பெருகி தள்ளுடலாம். ரெண்டு அர்த்தம் கொஞ்சம் ஜாகிரதையா மனசுல வாங்கிக்கோங்க. பெருக்கப்படும் என்று சொன்னேன், பெருக்கப்படும் தான். நாம போய் அனந்தபத்மநாப சுவாமி இடத்துல அலைவிடுதல் கேட்கணும்னா ரெண்டு பாபமா இருந்தது பெருக்கி பெருக்கி நாலு பதினாறுமா எடுத்துருந்துச்சுக்காருங்க. ஏன்னா பெருக்கள் தான் அதுவே இருக்கு, வகுத்தல் கழித்தல் கூட்டல் பெருக்கள் இருக்கு. அந்த பெருக்கள் நீ சொல்லல, அழுக்க பெருக்கி தரது சொல்றது. அப்ப நம்ம என்னென்னலாம் அழுக்கு பெருக்கணும்னா போயிட முடியும். அது போல பாபங்கள் அத்தனையும் பழையும் நேர நம்மாழ்வார் தனக்கே சொல்றாங்க எடுத்துக்கொண்டார் அளவுதான். காலக்ஷேபத்தில் இருந்த மொத்த சிஷ்யர்களையும் கூட்டிக் கொண்டு திருவனந்தபுரத்துக்கே எழுந்துருளி விட்டார்னு சரித்தர். அப்ப சடகோப முனி நாதன்மைக்கும் யாமன முனிக்கும் ராமானுஜ முனிக்கும் பிரத்யக்ஷம் அப்ப இந்த மூணு பேருக்கு என்னோட ஆறு தொடர்பு இருப்பார்கள். இது முதல் கருத்தாரு. அடுத்தது இப்படி நீங்க ஆரம்பிக்கும் போது முதல்ல ஸ்லோகங்கள் விண்ணப்பம் பண்ணி வந்து எல்லாம் தனியன் ஸ்லோகங்கள். அந்த தனியங்கிற பார்ப்பரே சுவாமி கொஞ்சம் முன்னாடி கூட விண்ணப்பம் பண்ணிட்டு தனியன்ற ஒரு அழகான பத்ததியை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தவர் நாகமுனிகள். இதுதான் தனியன். தனியன் தனியன்னா என்ன, ஒரு பிரபந்தம் இருந்து அந்த பிரபந்தத்தை யார் பாடியிருக்கார்களோ அவர்களை பத்தின தனியன், அவர்களை பத்தின பெருமையை எடுத்து கூறும் தனியன். அது பிரபந்தத்திலிருந்து தனித்து இருக்கும், அதனாலதான் தனியன்னு பேர். அதோடு அது சேராது. இப்போ எல்லாரும் தெரிஞ்சுதான் சொன்னேன், அமரநாதிபுரான் அடியார்க்கனை ஏற்படுத்த விமலம் பத்து பாட்டு திருப்பானா பாடியிருக்காரு. அதுக்கு எது தனியன், ஆபாத சூடம் அனுபூய ஹரிச்சயானம் மத்திய கவேரது இதுவும் உதிதாந்தராத்மா, அதுதானே தனியன். அப்படி ஒவ்வொரு பிரபந்தத்துக்கும் தனியன் இருக்கு. ராமானுஜம் முத்திருந்தாதி எது தனியன், முன்னை கிரையகத முங்கிற்குரிய புதன் பொன்னங்கடக்கமர போதி நண்டு என்னுடைய சென்னிக்கடியால் சேர்த்தினேன் தெருவுலந்தார் சென்று கடவுளையன் யான், அது தனியன். பாட்டிலேருந்து தனித்திருக்கும், பாட்டோட பெருமையை சொல்லும், பாடினவருடைய பெருமையை சொல்லும், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா யார் பாட்டை பாடினாலோ அவரிடத்துல நமக்கு பக்தி வரலன்னா பாட்டோட அர்த்தம் புரியவே புரியாது. இது வெறுமே தமிழ் சமஸ்கிருதத்துல அச்சு போட்டுக்கிற கருப்பு வெள்ள புஸ்தகம் இல்லையே, கடையில போனோம் புஸ்தகத்தை வேணுந்தோம் படிக்க ஆரம்பிச்சோம் புரிஞ்சு கொள்ளுமா, அது கணக்கு பாடம் புரியும், ஆங்கில பாடம் புரியும், ஆன்மீக பாடம் புரியாது. ஒரு ஆச்சாரியன் மூலமா தான் போயாகணும். யார் எழுதினாலும் அவரிடத்துல பிரதிபத்தி இருந்தே ஆக வேண்டும். அதற்காக ஏற்படுத்தப்பட்டவைதான் தனியன்கள். அதத்தான் தனியன் தனியன் சொல்லுவோம். முத முதல்ல நம்முடைய சம்பிரதாயத்தில் தனியன்களை பாடி ஆழ்வார்களுடைய மகாத்மத்தை நம்ம எல்லாருக்கும் புரிய வச்ச பெருமை நாசமுனிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதுல இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்னன்னா, தனியர்கள் பாடினதாகவும் இவா மூணு பேர் இருந்தார், தனியன்களில் இடம் பெற்றவர்களாகவும் இவா மூணு பேர் இருந்தார். நாசமுனிகள் யாமன முனிகள் ராமானுஜ முனிகள் இந்த மூணு பேருக்கும் ஒத்துமை பார்த்தோம். தனியன்கள் பாடியிருக்கணும், பாடியிருக்காரா நீங்க யோசிக்கணும். அப்படி அப்போ சொல்லிட்டேன் எல்லாத்தையும் நான் சொல்லப்படுறது என்று தனியன்கள் பாடியிருக்காரான் இதில் உங்களுக்கு தெரியாததே இல்லை. நாசமுனிகள் தனியன்கள் பாடிக்கார் அபிவித விஷயாந்தர சகாதே உபனிஷதா உபகான மாத்திர போகா அபிஷபண சாரது தலையக தேடி மதுரகவிகிருதையே மமாதிரஸ்து கண்ணின் சித்தாம்புக்கு தனியன் இது இதை நாசமுனிகள் தான் பாடினார். திருவாயுமொழிக்கு தனியன் பக்தாமிரதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ ஷடகோபவாங்மயம் சமஸ்திர சாகோபனிஷத் சமாகமம் நமாங்கனம் திராவிட வேத சாகரம் அதை நாதமுனிகள் தான் தொடங்கி வைத்தார். திருப்பல்லாண்டுக்கு தனியே சொல்றோம் குருமுக மனதீத்திய பிராகவேதான சேஷான் நரபதி பரிகிருத்தம் சுர்க்கமாதாது காமா சசுரமபரவந்தியம் ரங்கநாதஸ்து சாட்சா விருபுல திரதந்தம் விட்டு சித்தன் நமாமி அவர் தான் பாடினார். அப்ப முக்கியமான பிரபாதங்கள் திருப்பல்லாண்டு கணக்கு சித்தாந்து திருவாரூர் இதுக்கெல்லாம் அவர் பாடி ஆரம்பிச்சு. அப்ப நாதமுனிகள் தானே தனியன் அனுகிரகித்திருக்கிறார் நாதமுனிகள் பாடினர். அதை போல ஆனந்தார் பாடியிருக்காரால் மாதா பிதா இவதயஸ்தனையா விபூதி சர்வம் எதேவனியமே நமது அன்பையானால் ஆர்த்தன புலவத்தே பகுலாபிராமம் ஸ்ரீமத் ததங்கிரிவிடம் பிரணமாமி மூர்த்தினார். இது யமுனாச்சாரியரே சாதித்தது. இதத்தான் பொது தனியன்கள் நித்தியமே நாம விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கு அத்தனையே நம்மாழ்வார் மாதா பிதா யுவதையா தனையாக விபூதி சர்வம் எதேவனியமே நமது அன்பையானால் என்னோட சம்பந்தப்பட்ட அனைவருக்கு நம்மாழ்வார் தான் எல்லாமா இருக்கணும் என்ன ஆளவந்தாரே பாடி கொடுத்துட்டு போயிட்டார். அது அவர் பாடிய தனியன் ஆளவந்தார். ராமானுஷர் பாடினாரான் ஒரே ஒரு தனியன் முக்கிய தனியன் கிட்டத்தட்ட அந்த ஒண்ணுதான் அவர் பாடின தமிழ்னு சொல்லலாம். அது சம்ஸ்கிருதம் இல்லை, பெருமாள் திருமொழிக்கு அவர் பாடி கொடுத்துட்டு இன்னமுத மூத்துவேன் இங்கே வா பைங்கிழியே திருவரங்கநாதனுடைய பத்தினர்தான் பெருமாள் திருமொழியே முதல் மூன்று பதிகங்களும் குலசேகர ஆழ்வார் இருளிய சுடர்மணிகளை வைத்து நிறுத்தி தேவனை தன்னரங்கனை அடுத்து மூணு பதிகங்களுமே திருவரங்கநாதனுக்கு தான் பாடினார்.